இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவிகள் அருளிய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள பத உரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 4வது சூத்திரத்து 2வது அதிகரணத்தினுடைய இறுதிப்பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. ஆன்ம இலக்கணம் கூறுகின்ற அந்த பகுதியிலே ஆன்மாவானது ஆணவமலம் என்ற பொருளாலே அறிவு தடைப்பட்டு அதன் காரணமாக தான் சித்துப்பொருளாய் இருந்தும் அசித்துப்பொருள் போல யாதொன்றையும் அறிய முடியாத நிலையிலே, ஏற்கனவே அறிவித்தால்தான் அறிய முடியும் என்ற நிலையிலே இருப்பதை ஆன்மாக்கள். சிவபெருமான் அறிவித்தால் மட்டுமே யாதொன்றையும் அறிய முடியும் என்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள், சிவபெருமான் அறிவித்தாலும் அதனை அறிய முடியாத ஒரு கீழான நிலையிலே மலச்சார்பு கொண்டிருந்து அறிவு தடைப்பட்டு கிடந்தன. அவ்வாறு ஆன்மாவினுடைய அறிவு ஆணவ மலத்தினாலே தடைப்பட்டு கிடந்தாலும் அந்த அறிவு கெடாமல் தான் இருக்கின்றது. அந்த கெடாத அறிவு இச்சை செயல்கள் யாவும் ஆணவ மலத்தினாலே தடைப்பட்டு அந்த பசுத்துவமாகிய ஆணவ மலச்சார்பு கொண்டிருந்தமையினாலே பசு என பெயர் பெற்று விளங்குவது ஆன்மாவினுடைய இயல்பு என்று அருமையாக கூறி அருளினார். அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவானது சிவபெருமானுடைய திருவருளாலே மாயாகாரிய சரீரங்களை பெறுகின்ற முறைமையினை ஆசிரியர் தெளிவாக வகுத்தருளினார். 5 விதமான சரீரங்களை ஆன்மா பெறுகின்ற முறைமையினை அதனை தொடர்ந்து வரக்கூடிய பாடல்களிலே நாம் சிந்தித்தோம். 3 பாடல்களிலே அந்த 5 வகையான சரீரங்களை குறித்த சிந்தனை, அதற்கு அடுத்த பாடலிலே இந்த 5 சரீரங்களையும் ஆன்மா ஒவ்வொரு சரீரத்தையும் எப்படி இயக்குகின்றது என்பதற்கு உவமை பார்த்தோம். தூண சரீரத்தை இயக்குதல் தேரோட்டி தேரை இயக்குதல் போல, ஆன்மாவானது சூக்ம சரீரத்தை இயக்குதல் மரப்பாவை கூத்து ஏற்றுவோன் அந்த மரப்பொம்மைகளை இயக்குவது போல, ஆன்மாவானது குணசரீரத்தை இயக்குதல் தோற்பாவை கூத்து நிகழ்த்துவோன் அந்த தோற்பொம்மைகளை இயக்குதல் போல, ஆன்மாவானது கஞ்சுக சரீரத்தை இயக்குதல் பரகாய பிரவேசம் செய்வோர் அச்செயலை செய்தல் போல, ஆன்மாவானது காரண சரீரத்தை இயக்குதல் வேடம் கட்டி நடிப்பவருடைய செய்கை போல என்று சொல்லி மாதவ சிவஞானவிகள் கொண்டு கூட்டி உரைத்த அந்த உரை நெறிப்படி நின்று நாம் இந்த உண்மையினை அறிந்து கொண்டோம். இந்த சரீரங்கள் 5 வகையான கோஷங்களாகவும் வழங்கப்படுகின்றன. உபநிடதங்களிலே அவ்வாறு சொல்வார்கள் என்று பார்த்தோம். தூள சரீரம் அன்னமய கோஷம், சூக்ம சரீரம் பிராணமய கோஷம், குணசரீரம் மனோமய கோஷம், கஞ்சுக சரீரம் விஞ்ஞானமய கோஷம், காரண சரீரம் ஆனந்தமய கோஷம் என்று பார்த்தோம். ஆனந்தமய கோஷத்திற்கு அந்த பெயர் வந்ததற்கான விளக்கத்தை மாதவ சிவஞானவிகள் அருளி செய்த அந்த செய்தியினை அவர்களுடைய விசேட உரையின் மூலம் அறிந்து கொண்டோம். அவர்கள் காட்டிய நெறியின் வண்ணம் நின்று ஏனைய கோஷங்களுக்கும் அவ்வப்பெயர்கள் பொருந்திருப்பதற்கான காரணங்களை சுவாமிகளுடைய உரை நெறிப்படி நின்று உய்த்து உணர்ந்து கொண்டோம். ஆக இந்த 5 வகையான சரீரங்களையும் ஆன்மா இயக்குவதற்கு ஓமைகள் சொல்லப்பட்டன. இந்த ஓமைகள் மூலமாக நாம் இறுதியாக உள்ளங்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், இந்த சரீரங்கள் வேறு ஆன்மா வேறு என்பது, இயக்கப்படும் பொருள் வேறு அதனை இயக்குவோன் வேறு என்ற அந்த அடிப்படையிலே ஆன்மா வேறு ஆன்மாவால் இயக்கப்படுகின்ற 5 சரீரங்களும் வேறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி சரீரம் வேறு ஆன்மா வேறு என்ற இந்த கருத்தினை மேலும் வலியுறுத்தி சொல்வதற்கு எழுந்ததுதான் வரக்கூடிய பாடலும். அந்த பாடலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். என் உடல் பொறி பிராணன் கரணம் என் உணர்வு என்றக்கால் தன்னின் வேறாகும், நீ என் தன்மனை என்ற எல்லாம் நின்னின் வேறாகும், என்னின் நீங்கிடா இவை இங்கு என்னின் உன்னின ஆகும் நீயாம் உயிர் மயிர் உகவும் காண்டி. என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், எனது உடல் என்று சொல்கின்றோமே, அதன் மூலமே நாம் தெரிந்து கொள்ளலாம் உடல் வேறு நாம் வேறு. முதல் நூல் ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனாரும் மூன்றாம் சூத்திரத்திலே உடல் வேறு ஆன்மா வேறு என்பதற்கு ஏது கூறுகின்ற இடத்திலே எனது உடல் என்றலின் என்று சொல்லிதான் ஏது கூறினார். எனது உடல், எனதுன்னு நாம எந்த பொருள்களை சொல்கின்றோமோ அந்த பொருள்கள் நம்மின் வேறானவை, நம்மை விட்டு நீங்கவும் செய்பவை, அல்லது அந்த பொருள்களை விட்டு நாம் நீங்கிவிடுகின்றோம். ஆகவே எனது என்று பிரிதின் கிழமையாக பிற பொருள்களை சொல்வது போல இந்த உடலை சொல்கின்றோம். அது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உடல் வேறு, உயிராகிய ஆன்மா வேறு என்று தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். இதனை நாம் நமது குருமூர்த்திகளுடைய பதவுரையின் துணை கொண்டு முதலிலே காணலாம். எந்த மனை என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். இரண்டாம் அடியில் இருக்கின்றது, இரண்டாம் அடியினுடைய பிற்பாதியிலே இருக்கின்றது. எந்த மனை என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். அதாவது உலகாயுதம் தான் இந்த சரீரமே ஆன்மான்னு சொல்லக்கூடிய அவனை நோக்கி கூறுகின்றார். என் மனை என் பதி என்று அபேதமாய் வழங்கி வந்தன எல்லாம் உனக்கு வேறாதல் கண்டார் போல. அதாவது வீட்டின் மேலே உள்ள பற்று, மனைவின் மேலே உள்ள பற்று, இந்த பற்றினுடைய மிகுதிப்பாட்டின் காரணமாக என் வீடு என் மனைவி என்று அப்படி ஒற்றுமை உணர்வோடு சொல்லி வருகின்றான். ஆனாலும் அவற்றை பிரிய நேரும் பொழுது அவை வேறு தான் வேறு என்பதை உணரத்தான் செய்கின்றான். ஆகையினாலே அவை எல்லாம் அவற்றையெல்லாம் கூட தான் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அஞ்ஞான நிலை உலகாயுதனுக்கு இருந்தது. இதை நம்ம சிவஞான போத சுற்றுரையிலும் அறிந்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் தான் நினைக்கிறது, வீட்டையும் தன்னுடைய வீட்டையும் தான் நினைக்கிறது, தன் குடும்பத்தாரையும் தான் நினைக்கிறது, எல்லாம் சேர்ந்துதான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப அது கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அவை வேறு தான் வேறு என்பது விளங்கும். அப்ப என் வீடு எனது ஊர் அப்படின்னு சொல்றோமே, அப்போ அந்த வீடு வேறு நான் வேறு, என்னுடைய ஊர் வேறு நான் வேறு என்பதுதானே உண்மை. அதுபோலத்தான் இப்ப முதலடிய பாவச்சுக்கணும். என் உடல் பொறி பிராணன் காரணம் என் உணர்வு என்ற கால் நீ தன்னின் வேறாகும். தன்னின் வேறாகும் நீ என்று இருப்பதை நீ தன்னின் வேறாகும். எப்படி எனது ஊர் எனது வீடு என்று சொல்லும் பொழுது அந்த ஊர் வீடு இவையெல்லாம் நாம் அல்லவோ, அதுபோல என் உடல் என்னுடைய ஐம்பொறிகள் என்னுடைய பிராணன் என்னுடைய அந்தக்கரணங்கள் என்னுடைய இந்த உடல் சார்ந்த அறிவு அது பாசஞானம். பாசஞானமும் நீங்கக்கூடியதுதான், முத்தி நிலையில நீங்கிடும். ஆக இப்படி உடல் எனது உடல் எனது பொறிகள் எனது பிராணன்னு சொல்றது வந்து எனது வீடு எனது ஊர்னு சொல்லும் போது அந்த ஊரும் வீடும் எப்படி நாம் அல்லவோ நம்மின் வேறான பொருள்களோ, அதுபோலவே எனது உடல் எனது பொறின்னு சொல்லி வரும்பொழுது இந்த உடல் பொறிகள் எல்லாம் நம்மின் வேறானவை என்பதை புரிந்து கொள்ளலாம். அதைத்தான் உரையிலே சொல்கின்றார்கள். உனது அன்று ஆகிய உடல் பொறி பிராணன் கரணங்களை தனித்தனி எனது என்றும் அஞ்ஞனம் உணர்ந்த பாச உணர்வை என் உணர்வு என்றும் அபேதமாக கூறிக்கொண்டு நீ அவைகளின் வேறாய் நிற்றுகான். அந்த உடல் வேறு தான் வேறு, பொறிகள் வேறு தான் வேறு என்ற உணர்வு இல்லாமல் அவையெல்லாம் பேதப்பட்டவை என்று உணராமல் அபேத உணர்வோடு, அபேத உணர்வுனா அவைதான் நான், உடல் பொறிகள் தான் நான் என்று சொல்லி அந்த பேதமற்ற உணர்வோடு இருத்தல் அதான் அபேத உணர்வு. அப்படி அபேத உணர்வோடு கூறிக்கொண்டிருக்கின்றாய் உடல் பொறிகள் தான் நான். இது எத மாதிரினா என் ஊர் என் வீடு இதனை இவற்றைய அபேத உணர்வோடு நான் சொன்னா அது எப்படி, அத மாதிரி அது பொருந்துமா? வீடு வேற நாம வேறதான், ஊர் வேற நாம வேறதான், அத மாதிரி அபேத உணர்வோடு சொல்லக்கூடாது. பேத உணர்வோடுதான் என் பொறிகள் என் உடல் என்று சொல்ல வேண்டும். அதன் மூலம் எப்படி ஊரும் வீடும் நாம் அல்லவோ அத மாதிரி இந்த பொறிகள் உடல் பிராணன் இவை வேறு நாம் வேறுதான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இங்கு இவை இங்கு எண்ணின் நீங்கிடா எண்ணின். சரி, என் மனைவி என் வீடு என் ஊர்னு சொல்லலாம். அப்போ வந்து அவை வேறு நாம் வேறுதான். ஏன்னா நம்ம ஊரை விட்டு நாம நீங்க முடியும், நம்ம வீட்டை விட்டு நீங்க முடியும், மனைவியை விட்டு நீங்க இருக்க முடியும், ஆனா அதே மாதிரி என் உடல்னு சொல்றதுனால உடல் வேறு நான் வேறுனு சொல்றீங்களே, இந்த உடலை விட்டு நாம நீங்க இருக்க முடியுமா என்று கேட்கின்றான். நல்ல கேள்விதான். இந்த உடலை விட்டு நாம் நீங்குகின்ற காலமும் உண்டு. அப்பொழுது நமக்கு அறிவு விளங்காமல் இருப்பதனாலே உடலை விட்டு நாம் நீங்கி இருக்கின்றோம் என்ற உணர்வு நமக்கு இழவில்லை. அந்த உணர்வு ஆணவமலத்துக்குள் அடைந்து விடுகின்றது. உடல் பெற்றால் மட்டும் உணர்வு விளங்குவதாகவும், உடலை பெறாத போது உணர்வு விளங்காததாகவும் அந்த நிலைமையில தான் நாம் இருந்து வருகின்றோம். திருவருள் உணர்த்தத்தானே உணர்ந்து வருகின்றோம், அப்படித்தானே சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்று கேட்கலாம். உண்மைதான், திருவருள் உணர்த்தத்தான் உயிர்களாக நாம் உணர்ந்து வருகின்றோம். ஆனால் திருவருள் நமக்கு உடல் பொறிகள் வாயிலாகவே உணர்த்தும், நேரடியாக உணர்த்தார். ஞான நிலையை தலைப்பட்டவர்களுக்குத்தான் திருவருள் வந்து இந்த உடல் தத்துவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அந்த ஆன்மாவை நீங்க செய்து தத்துவ சுத்தியை நிகழ்த்தி நேரடியாக அந்த ஆன்ம அறிவிலே தங்கியிருந்து திருவருள் உணர்த்தும். இப்பவும் ஆன்ம அறிவில திருவருள் தங்கியிருந்தாலும் உணர்த்துவது என்னவோ கருவிகள் வாயிலாகத்தான், உடல் கருவிகள் வாயிலாகத்தான் உணர்த்தும். ஆகவே உடல் கருவிகளை நீங்கி இருக்கும் பொழுது ஆன்மாவிற்கு உணர்வு நிகழ்வதில்லை, அதனால நீங்கி இருக்கின்றோம் என்பது தெரிவதில்லை. ஆனால் உடலை விட்டு நீங்கக்கூடிய காலங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அதை வந்து அருமையான ஒரு அனுமானத்தில் வைத்து சொல்கின்றார். இந்த உடல் நம்மை விட்டு நீங்கும், உடல்ல சில பகுதிகள் அவ்வப்போது நீங்கிக் கொண்டுதானே இருக்கின்றன என்பதை உணர்த்துகின்றார். அதான் ரொம்ப சிறப்பான பகுதி. நான் சொல்றேன், இங்கு எண்ணின் நீங்கிடா, இவை இங்கு எண்ணின் நீங்கிடா, என் உடல் என்னுடைய பொறிகள் பிராணவாயு இவையெல்லாம் என்னை விட்டு நீங்காதே. வீடு ஊர்லாம் நீங்கலாம், உடல் பொறி பிராணம்லாம் என்னை விட்டு நீங்க மாட்டாவே. அப்ப எப்படி அவை வேறு நான் வேறுன்னு சொல்லலான்னு கேட்கிறான். அப்போ இந்த உடலின் சில பகுதிகள் அவ்வப்போது நீங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன, அதுபோல இந்த உடலும் நம்மை விட்டு ஒரு காலத்தில் நீங்கும் என்பதை உணர்வாயாக என்று உணர்த்துகின்றார். என்ன, உன்னினவாகும் நீயாம் உகிர் மயிர் உகவும் காண்டி. உன்னினவாகும் அப்படின்னா உன்னின இறுதியில அகரம், அதனால இது அகரவீற்று பலவின்பார் பெயர். பலவின்பார் பெயர அந்த காலத்தில் பல அரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பலவின்பார் என்று பிற்கால வழக்கு. தொல்காப்பிய வழக்கப்படிதான் சிவஞான சுவாமிகள் குறிப்புரை சொல்வார்கள். உன்னின என்பது இன்சாரியை பெற்ற அகரவீற்று பலவரி சொல் என்று சொன்னார். உன்னின நடுவில் இன்கிற சாரியை இருக்கிறது. இந்த பலவின்பார் பெயர் அன் இன் போன்ற சாரியைகள் பெற்றும் வரும் பெறாமலும் வரும். இப்ப நல்லன அப்படின்னு சொல்றோம், நல்லன முடியுது, இது அகரவிற்று பலவின்பார் பெயர். நல்லவை அப்படின்னு அதுக்கு அர்த்தம், நல்லவைன்னு அர்த்தம், நல்லன இடையில அன் என்ற சாரியை இருக்கிறது. இந்த சாரியை பெறாமல் நல்ல என்றும் வரலாம். அவை நல்ல நல்ல என்று கோளர் வடிவத்திலே வருகின்றது அல்லவா, அது சாரியை பெறாமல் வந்து அகரவீற்று பலவரி சொல். இங்க வந்து சாரியை பெற்று இன் சாரியை பெற்று வந்திருக்கின்றது உன்னின சொல்லி. இதுக்கு என்ன உன்னினங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உன்னுடையன என்று பொருள். உன்னுடையன என்று நீ கருதி வந்த உன்னினவாகும் நீயா, உன்னுடையனவாக இருந்து தான் என்றே நீ வந்து பேதமர கருதி வந்தாயே இந்த உடம்பை. இந்த உடம்பில் உள்ள சில பகுதிகள் எவை அப்படின்னா நகம் மயிர் முதலிய சில பகுதிகள் நீங்குதலையும் நாம் கண்டு வருகின்றோமே. அப்ப இந்த உடலே நான்ங்கும் போது இந்த உடலில் உள்ள நகம் முடி இவையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து தான் உடல்னு சொல்றோம். இவற்றையும் சேர்த்து தானே நான் நினைச்சிட்டு வர நீ வந்து. அப்போ இந்த நகம் மயிர் போன்ற இந்த பகுதிகள் அவ்வப்போது நீங்கி வருவதையும் பார்க்கின்றோமே. இந்த பகுதிகளை மாதிரிதான் இந்த மொத்த உடம்பும் நம்மை விட்டு நீங்கும் என்று அருமையாக சொன்ன. உன்னுடையனவாகி அபேதமாய், அபேதமாய்னா பேதமின்றி வேற்றுமையின்றி, அபேதமாய் எனதென்று வழங்கப்பட்டு நகம் மயிர் முதலிய சில நீங்குதலும் காணப்படுதலால் இதனானும் ஆன்மா அவற்றிற்கு வேறு என்பது அறியப்படும். ஆகவே இந்த அனுமானத்தின் மூலமாகவும் சரீரங்களுக்கு வேறான பொருள்தான் ஆன்மா உண்மை அறியப்படும் என்று கூறுகின்றார். பொழிப்புரை தன்மனை முதலியவற்றோடு ஒப்ப எனது என்று வழங்கப்பட்டு சில நீங்குதலும் காணப்படுதலால் இதனானும் ஆன்மா அவற்றிற்கு வேறு என்பது அறியப்படும். அவற்றிற்கு அந்த ஐவகை சரீரங்களுக்கும் ஆன்மா வேறானது. ஆக இவ்வாறு பொழிப்புரை சுருக்கமாக உள்ளது, பதவுரை நன்கு நமக்கு விளக்கம் தருகின்றது. இப்போ வந்து இதை ஏற்றுக்கொள்ளாமல் உலகாயுதர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். எனதுன்னு சொல்றதுல வந்து ரெண்டு வகை இருக்கின்றது. எனதுன்னு ஒரு பொருளை சொல்லிட்டாலே அந்த பொருள் வேறு, நாம் வேறுதான் அப்படின்னு ஒன்னும் முடிவு பண்ணிட வேண்டாம். நமக்கு வேறான பொருள்களையும் எனதுன்னு சொல்லிக் கொள்வதுண்டு, தன்னையே வந்து எனதுன்னு சொல்லிக் கொள்வதும் உண்டு. இப்படி ரெண்டு விதமான முறைமைகள் இருக்கின்றன. எதுல எனதுன்னு சொல்வதில், நமக்கு வேறான பொருள்களையும் எனதுன்னு சொல்லி சொல்லுவோம், நம்மையே கூட எனதுன்னு சொல்லுவோம். அப்படி நம்மை நமக்கு வேறான பொருள்களை எனது என்று சொல்லி சொல்வது அது பேதம் பற்றிய கருத்து. ஆமா, அந்த பொருள் வேறு நான் வேறுன்னு அந்த பேதத்தை உணர்த்தக்கூடிய கருத்துல சொல்றோம், அப்படின்னு சொல்கின்றோம். அது என் ஊர், என் வீடு அப்படின்னு சொல்லும் போது அவை வேறு தான் வேறு என்ற அந்த பேத கருத்தில் தான் சொல்கின்றோம். இதே எனது என்ற வழக்கு அபேதம் பற்றிய கருத்திலும் சொல்லப்படும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ராகு இருக்கின்றதே அது அறவு, அது தலை மாத்திரையாகத்தான் இருக்கும். அறவினது தலையாகத்தான் இருக்கும். ராகுங்கிறது பாம்பு தலைதான். இப்ப தலை மாத்திரமாக இருக்கின்ற அந்த ராகுவை என்ன சொல்லணும், இது ராகுவினது தலை அப்படிம்போம். மற்ற உடலும் சேர்ந்து இருந்ததுன்னா, இது உடலும் சேர்ந்து ராகுன்றதுன்னா அந்த தலை வந்து ராகுவினது தலைன்னு சொல்லலாம். இந்த ராகுவே தலை மாத்திரமா தான் இருக்கிறது, அதையும் என்ன சொல்றோம், ராகுவினது தலைங்கிறோம். இது வந்து ராகுவினது அதனது அப்படிங்கிற மாதிரி, எனதுன்னு சொல்ற மாதிரி ராகுவினது அப்படின்னு படற்கையில சொல்றது. ராகுவினது தலைன்னா தலை வேற ராகு வேற இல்லை, ராகுவே அந்த தலை தான். அதே மாதிரி எனது உடல்னு சொல்லும் போது உடல் வேறு நான் வேறு அல்ல, நானே அந்த உடல் தான். அப்படி அபேதம் பற்றிய கருத்திலேயாக்கும் எனது உடல்னு சொல்றோம். எனது ஊர், எனது வீடுன்னு சொல்லும் போது அது பேதம் பற்றிய கருத்து, அதை ஒத்துக்கொள்கிறோம். எனது ஊர், எனது வீடுன்னு சொல்லும் போது எங்க வீடு வேறு நான் வேறு, ஊர் வேறு நான் வேறு என்ற அந்த பேதம் பற்றிய கருத்தில் தான் அங்க சொல்றோம். ஆனா எனது உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ராகுவினது தலை, தலை மாத்திரமாக இருக்கின்ற அந்த ராகுவையே ராகுவினது தலைன்னு சொல்ற மாதிரி ஒரு உபச்சாரமா சொல்றோம் எனது உடல்னு. அப்படி அபேதம் பற்றிய கருத்தினால சொல்றதுனால எனது உடல்னு சொல்லும் போது உடல் தான் நான் என்பதுதான் அங்க அறியப்பட வேண்டிய உண்மை என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே எனது ஊர், எனது வீடுன்னு சொல்வதற்கும் எனது உடல்னு சொல்வதற்கும் வேற்றுமை இருக்கிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன வேற்றுமைனா, எனது ஊர் எனது வீடுங்கும் போது அது பேதம் பற்றிய கருத்தில் சொன்னது, ஊர் வேற நாம வேறதான். ஆனா எனது உடல்னு சொல்லுறது அப்படி பேதம் பற்றிய கருத்துல சொல்லல, தலை மாத்திரமாக இருக்கின்ற ராகுவை பார்த்து இது ராகுவனது தலைன்னு சொன்ன மாதிரி அப்படி அபேதம் பற்றிய கருத்தினார். ஒற்றுமை கருத்தோடு உடல், நானே உடல் அப்படி இருந்தும் என்ன வந்து எனது உடல்னு சொல்லிக்கிறேன். ஆகவே இது அபேதம் பற்றிய கருத்தினால் சொல்லப்படுவது எனது உடல் என்பது, பேதம் பற்றிய கருத்தினால் சொல்லப்படுவது எனது ஊர் எனது வீடு என்பவையெல்லாம். இப்படி அவற்றுக்குள்ளே நுணுக்கமான வேறுபாடு உள்ளது அப்படின்னு இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வேற்றுமை கூறாமல் உடலே ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையினர் இவ்வாறு சொல்கின்றார்கள். அற்றேல் இந்த கருத்தை தான் சுவாமிகள் இப்ப உரையில சொல்றாங்க. அற்றேல் உடல் பொறி முதலியவற்றை எனது என்பது தன்மனை முதலியவற்றை எனது என்றது போலன்றி ராகுவினது தலை என்றார் போல அபேதம் பற்றி கூறும் கருத்தே ஆகலின். உடல் பொறி முதலியவற்றை எனது என்பது அபேதம் பற்றி கூறும் கருத்தே ஆகலின். உரைப்போர் குறிப்போடு படுத்து காணுங்கார். சொல்றவன் எந்த கருத்தோடு சொல்றான் அப்படிங்கறத ஆராய்ந்து பார்த்தால் அவ் இருவகை வழக்கிற்கும் தம்முள் வேறுபாடு உண்மையின். எனது வீடுன்னு சொல்லும் போது உள்ள அந்த கருத்துக்கும் எனது உடல்னு சொல்லும் போது உள்ள கருத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. அது சொல்பவன் அந்த சொல்கின்ற குறிப்பில் உணரணும். எனது வீடுன்னு சொல்லும் போது வீடு வேறு நான் வேறு, ஆனா அதே வழக்க வந்து உடலுக்கு வச்சு சொல்லும் போது எனது உடல்னு சொல்லும் பொழுது உடலாகிய தன்னையே எனது உடல்னு சொல்றான், அபேதம் பற்றிய கருத்துல பேசுறான். அப்படி பேசுதலும் உண்டு என்பதற்கு ராகுவினது தலைன்னு சொல்வது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி அபேதம் பற்றிய கருத்தால் எனது என்று சொல்கின்றான். ஆகவே இப்படி வேறுபாடு இந்த ரெண்டுக்கும் இருப்பதனால, எனது வீடுன்னு சொல்வதற்கும் எனது உடல்னு சொல்வதற்கும் இந்த வேறுபாடு இருப்பதனால அவை தம்முள் ஒக்குமாறு ஞாஞ்சனம். அவர் ரெண்டையும் ஒரே நோக்கில சொல்வது எப்படி, எனது வீடுன்னு சொல்லிட்டதுனால வீடு வேறு நான் வேறு, அத மாதிரி எனது உடல்னு சொல்லிட்டதுனால உடல் வேறு நான் வேறுன்னு இப்படி ரெண்டுக்கும் பொருத்தி ஒற்றுமை சொல்வது எப்படி பொருந்தும்? அது வேற நோக்கி சொல்லப்பட்டது. எனது வீடுன்னு சொன்னது அது பேத நோக்கு, எனது உடல் சொல்வது அபேத நோக்கு. இது ரெண்டும் தம்முள் ஒக்குமாறு யாஞ்சனம், ரெண்டும் ஒரே தன்மையாக இருப்பது எப்படி என்பாரை நோக்கி, இப்படி சொல்கின்றவர்களை நோக்கி வேறு ஓமை எடுத்து காட்டி உணர்த்துவதற்கு எழுந்தது வருந்தையுள் என்பது. சரி, நீ இப்படி சொன்னா என் வீடு என் ஊருங்க மாதிரிதான்ப்பா என் உடல் என்பதும் அப்படின்னு சொன்னா நீ அது வேற நோக்கு இது வேற நோக்குங்கிற இன்னொரு ஓமை மூலமாக உனக்கு அதை உணர்த்துகின்றோம் என்று சொல்கின்ற வேறு ஒரு முறையிலே ஆசிரியர் ஓமை கூறி உடல் வேறு ஆன்மா வேறு என்பதை உணர்த்தக்கூடிய இந்த அழகிய ஒரு முறைமையினை இந்த பாடலிலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பொன் அணி ஆடை மாலை போது மேல் ஆன போது இங்கு என் அணி யான் என்று உன்னி இருந்தனை பிரிந்தபோது நின் அணி நீயும் அல்ல ஆயினை காயம் நின்னின் அந்நியமாகும் உன்னை அறிந்து நீ பிரிந்து பாரே என்று அருமையாக பாடுகின்றார். பொன் அணி ஆடை போது மாலை மேலான போது, பொன் அணி என்றால் பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்கள், பொன்னால் என்ற ஆபரணம், ஆடை உடைகள், போது மாலை, மாலை போதுன்னு பாடல்ல இருக்கின்றது, போது மாலைன்னு மாற்றி வச்சுக்கணும். போது என்பது மலர், மாலை என்பது மலர்களால் என்ற மாலை, அதான் அலராலாய அலங்கள் என்று சொல்லி அழகிய ஒரு சொற்களால் நம்முடைய குருமூர்த்திகள் பதவுரை தந்திருக்கின்றார். அரிய சொற்கள் அலர் என்பது மலர் என்று பொருள்படும், அலங்கள் என்பது மாலை என்று பொருள்படும். அலராலாய அலங்கள் மலர்களால் ஆகிய மாலை, இவற்றையெல்லாம் அணிகின்றோம். பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், அந்த ஆபரணங்களை பூண்டு கொள்கின்றோம், ஆடைகளை உடுத்திக் கொள்கின்றோம், மலர்களால் ஆகிய மாலைகளை அணிந்து கொள்கின்றோம் இல்லையா. முதலிய புறப்பொருள்கள் அணிந்த போது என்ன கருத்தில் இருக்கிறோம்? அவற்றை தாங்கி நிற்கும் பொழுது இங்கு என் அணி யான் என்று உண்ணி இருந்தனை, இவ்விடத்து என் அணி யான் என்று அபேதம் பற்றிய கருத்தால் நினைந்திருந்தனி. அப்போ வந்து எனது நகை, எனது ஆடை, எனது மாலைன்னு மாலைன்னு சொல்லும் போது ஒரு அபேதம் பற்றிய கருத்திலே சொல்லி வரோம். அந்த இடத்துல அவற்றை நமக்கு வேறாக பிரித்து அறிவதற்கு நமக்கு மனம் ஒப்பவில்லை. நமக்கு தெரியும் அவை வேறு தாம் வேறுன்னு தெரியும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு அப்படி கண்ணாடியில பார்க்கும் பொழுது அவற்றையும் தான் என்ற நோக்கோடு தான் பார்க்கின்றோம். நாம் எவ்வளவு அழகா இருக்கிறோம் சொல்லி ஆடையோடு சேர்த்து தான் நம்மை சிந்திக்கின்றோம். ஆடையோடு மட்டுமல்லாமல் மேலும் அணிந்திருக்கக்கூடிய மாலைகள் ஆபரணங்கள் இவற்றோடு சேர்த்து தான் சிந்திக்கின்றோம். நான் என்று அபேத உணர்வோடு சிந்திக்கின்றோம். ஆடை அணிகலன்கள் எல்லாம் ஒன்றாக கருதி, தன்னோடு ஒன்றாக கருதி, அவை எல்லாவற்றையும் சேர்த்தான் நான் சிந்திக்கின்றோம். ஒரு கூட்டத்தில் அப்படி ஆடை ஆபரணங்களோடு, சிறந்த ஆடை ஆபரணங்களோடு அப்படி நாம வந்து அங்க எல்லாருக்கும் நாம வந்து நம்மை காட்டிக்கொள்ளும் பொழுது நமக்கு பெருமை பெருமிதம் உண்டாகின்றது. அப்போ அவை எல்லாவற்றையுமே சேர்த்துதான் நான் என்ற உணர்வோடு அப்படி நிற்கின்றோம் இல்லையா. அந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவுடனே அவற்றையெல்லாம் கலைச்சி வைக்கின்றோம். அப்போ என்ன கருத்து வருகின்றது? நின் அணி பிரிந்த போது நீயும் அல்ல ஆயினை, நின்னால் அணியப்பட்ட அப்புறப்பொருள்கள் ஆகிய அணிகலம் ஆடை முதலாயின நீங்கிய போது உனக்கு அந்நியமாய் நீ அல்ல ஆயினார் போல. அந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நீ கலைச்சி வைத்தவுடன் அவை வேறு நான் வேறு என்று ஆகிவிட்டது போல காயம் நின்னின் அந்நியமாகும், உடல் பொறி பிராணன் ஆகியவையும் நீங்குகின்ற காலத்திலே ஆன்மாவாகிய உனக்கு வேறாக நீங்கி போகும் என்று சொன்னார். உடல் பொறி முதலிய அனைத்தும் நின்னில் இருந்து அயலாகும் ஆகலால் உன்னை அறிந்து நீ பிரிந்து பாரே. உன் உண்மையை, ஆன்மாவாகிய உனது உண்மையை அறிந்து நீ இவற்றை நீங்கி நின்று அறிவாயாக என்க. ஆக நீ ஆன்மா என்ற ஒரு உணர்வோடு உன்னை நீ உணர்ந்து இந்த சரீரங்கள் வேறு, இந்த ஐந்து சரீரங்களும் வேறு, ஆன்மாவாகிய தான் வேறு என்று உணர்வாயாக என்று மிகப்பெரிய உபதேசத்தை அருள்கின்றார்கள் நம்முடைய சைவ சித்தாந்த சிகாமணியாக விளங்கப்பெற்ற அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். இப்போ பொழிப்புரை, உடல் பொறி முதலியவற்றை எனது என்றல் ராகிவினது தலை என்றார் போல சிறுபான்மை வழக்கமாதலின்றி பெரும்பாலும் யாண்டும் யாரும் வழங்க காண்டலி அவற்றை அபேதம் பற்றிய கருத்தால் எனது என்றல் மெய்ப்படுத்த அணிகலம் முதலியவற்றை அவ்வாறு எனது என்றல் போல அறிந்து பிரிந்து பாராத மடமையே பிரிதன்று என்பதா. இது கருத்து ரீதியான பொழிப்புரை. பதவுரையில அப்படியே வந்து பதசாரமா உரை சொன்னார்கள். இது கருத்து ரீதியாக சொன்னார்கள். என்ன அப்படின்னா, அந்த உடலே ஆன்மாங்கருடைய அவர்கள் என்ன கருத்து சொன்னார்கள், எனதுன்னு சொல்றதுல ரெண்டு விதம் இருக்கு, பேதம் பற்றி சொல்லுதல் அபேதம் பற்றி சொல்லுதல். எனது வீடு எனது ஊருங்கிறதுலாம் பேதம் பற்றி சொன்னது, எனது உடல்னு சொல்றது அபேதம் பற்றி சொல்வது அப்படி சொல்லி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. ராகுவினது தலை தலையாக மட்டும் இருக்கின்ற ராகுவை ராகுவினது தலைன்னு சொன்ன மாதிரி, தலைதான் ராகு அத ராகுவினது தலைங்கிறோம். அது மாதிரி உடல் தான் ஆன்மா அதை எனது உடல்னு சொல்றோம், உடல் தான் அதை எனது உடல்னு சொல்றோம் நாங்க. எனது உடல் என்று சொல்வது பெரும்பான்மையான வழக்கு. எனது வீடு எனது ஊர் அப்படின்னு சொல்றது எப்படி பெரும்பான்மையான வழக்கோ அத மாதிரி எனது உடல்ங்கிறது பெரும்பான்மையான வழக்கா இருக்கின்றது.